ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் கடந்த சில தினங்களாகவே அபரோக்ஷ அனுபூதி என்கின்ற வகுப்பை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த அபரோக்ஷ அனுபூதி வகுப்பில் நேற்று வரைக்கும் 96 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ இந்த 96 ஸ்லோகங்கள் வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கடைசியாக பார்த்ததில் இந்த பிரம்மம் தான் சத்தியம், ஜகத் மித்யா அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்தோம். அப்படி வரும்போது கடைசியாக அதுக்கு உண்டான ஓமானங்கள் எல்லாம் பகவான் ஆதிசங்கர் என்ன சொன்னாருன்னா, இந்த கயிற்று பாம்போட ஒப்பிட்டு நமக்கு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்தார். அப்போ இந்த உலகம் வந்து எதனுடைய அதிஷ்டானத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்திலே இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டோம். அப்போ கயிற்றின் மீது எப்படி பாம்பு அஞ்ஞானத்தினாலே தெரிகிறதோ, அதுபோல பிரம்மத்தின் மீது இந்த உலகம் அஞ்ஞானத்தினாலே தெரிகிறது என்பதாக புரிந்து கொண்டோம். அப்போ இப்போ நமக்கு என்ன தெளிவு வரணும் அப்படின்னா, இங்கு பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது, பிரம்மத்திற்கு வேறாக எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு நம்ம வந்துடணும். ஏன்னா இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே, அதுவே பிரம்மம், அறிவு, ஆன்மா அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த ஒரு தெளிவு நம்ம இடத்துல இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த பாடத்திட்டத்தில் நல்ல ஒரு புரிதலோட பயணிக்க முடியும். இப்போ அந்த வகையில் நமக்கு 96 ஸ்லோகங்களில் ஒரு நல்ல தெளிவை கொடுத்துருக்கார். இப்போ இன்றைக்கு நம்ம 97 ஸ்லோகத்தை பார்க்கலாம். தேகஸ்யாபி பிரபஞ்சத்வாத் பிராப்தா வஸ்திதிகி குதகா அஞ்ஞானி ஜனபோதார்த்தம் பிராரப்தம் வக்திவை ஸ்ருதிகி. 97 ஸ்லோகத்திலே இந்த தேகம் உலகத்தினுடைய அங்கமாக இருப்பதால் அதுவும் பொய் என்று ஆகிவிடுகிறது. அப்போ பிராரப்தம் உடலுக்கு வருவதால் தேகமே இல்லாத போது பிராரப்தம் எப்படி செயல்பட முடியும்? ஆகையால் அஞ்ஞானிகள் புரிந்து கொள்வதற்காக இங்கு வேதாந்தம் பிராரப்தத்தை பற்றி பேசுகிறது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏன் வந்து இந்த தேகம் உலகத்தினுடைய ஒரு அங்கமாக இருப்பதனால் பொய் என்று சொல்கிறார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த பாடத்திட்டத்தில் ஒரு நல்ல புரிதல் இருக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இங்கே இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே, அது பரமன் பிரம்மம் அப்படின்னு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம். அப்போ அந்த பரமனுடைய அதிஷ்டானத்தில் இங்கு உலகமாக விரிகிறது வந்து அவனுடைய ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் வரல உலகத்துக்குள்ளேயே, இறைவன் உலகத்துக்குள்ளே வர்றதே கிடையாது. அவனுடைய சக்தி தான் இதை உலகமாக விரிந்திருக்கிறது. அது வந்து போகின்ற சக்தி, மாறிக்கொண்டே இருக்கின்ற சக்தி, ஒரு ஆற்றலிருந்து வேறொரு ஆற்றலாக மாறும். அதனால சாஸ்திரம் அதை என்ன சொல்றது, மித்யா என்று சொல்லுகிறது. அப்ப மித்யா என்பது அது நிலையற்ற தன்மையில் இருக்கிறதுனால, இன்று இருக்கும் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்காதுன்னா என்ன புரிதல் இருக்கணும், அது மாறிவிடும் என்பதாக புரிந்து கொள்ளணும். இப்ப மரண ஜனனங்கள்லாம் அப்படிதான் மாறிக்கொண்டே இருக்கிறது, வேறொரு பரிமாணத்துக்கு போயிடுது, அவ்வளவுதான். அணுக்கள் வந்து செதஞ்சி போய் வேறொரு பரிமாணத்துக்கு போயிடும். அப்போ அது வேறொரு மாற்றத்துக்கு உட்படுகிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது அழிந்து விட்டதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே எதையும் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, அது வந்து மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இங்கே தோன்றி மறையக்கூடிய இந்த ஜகத்தானது மித்யா அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. உலகமே மித்யாவாக இருக்கும்போது இந்த உடல் மட்டும் என்ன, இந்த உடலும் மித்யா தான். அப்போ இந்த உடல் மித்யாவாக இருக்கிறதுனால இந்த உடலுக்குன்னு எப்படி பிராரப்த கர்மா இருக்க முடியும், பிராரப்த கர்மா செயல்பட முடியாது. ஆனால் இந்த பிராரப்தம் இருப்பதாக ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அஜ்ஞானிகள் புரிந்து கொள்வதற்காக. ஏன்னா இந்த மாதிரி பாதையில் பயணம் பண்ணும்போது ஞானத்தன்மை வர்ற வரைக்கும் அஜ்ஞானிகள் வந்து எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு அதை இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பல கேள்விகள் கேட்பாங்க. அப்போ அவர்களுக்கு அதுக்குள்ளான விளக்கங்களை எல்லாம் நம்ம கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சா தான் அவங்க இந்த பாதைக்குள்ளே வருவாங்க. அதுக்காக அவங்களை வந்து சில விஷயங்களை தயார்படுத்தி கொண்டு வர வேண்டியிருக்குது, அவர்களுக்கு சில புரிதல்களை கொடுத்து கூப்பிட்டு வர வேண்டியிருக்குது. சின்ன குழந்தைகளை ஸ்கூலில் சேர்த்துன உடனே நேரடியாக ஆன ஆவண எழுதி கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சின்ன குழந்தைங்களுக்கு பேபி ஸ்கூலில் கொண்டு போய் நம்ம எல்கேஜி யூகேஜியில் வச்சோம்னா அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விளையாடுறதுக்கு பொம்மைகள்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன பண்ண, அதை வச்சு அந்த பொம்மைகளை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ தான் அது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ தினம் தினம் அதுக்கு என்ன பண்ணுறது, இன்றைக்கி போய் என்ன விளையாடலாம் அப்படிங்கிற மூட் வந்து மறுநாள் அந்த ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்க விளையாடுற மாதிரி இங்கே சாஸ்திரமாக அப்படி தான் நம்மளை உள்ளே கொண்டு வரும். ஏன்னா ஆரம்பத்தில் ரொம்ப டஃப்பான பாடமெல்லாம் எடுத்தவுடனே கொடுத்தோன்னு வச்சுக்கிங்களேன், எல்லாம் பதறிட்டு ஓடிடுவாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பேசிக்கான சில விஷயங்கள் எல்லாம் குள்ள கொடுத்து கொடுத்து அதை புரிய வச்சு அந்த மனதை வந்து ஒரு நல்ல பக்குவ நிலைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்தோம்னா தான் புரிய வரும். அப்படிதான் இப்ப குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல போகும்போது சின்ன சின்ன பொம்மைகளை வச்சு விளையாடிட்டு இருக்கிறவங்க பிஹெச்டி வரைக்குமே பொம்மையை வச்சு விளையாடுறோம். பிஹெச்டி சப்ஜெக்ட் வந்தா எந்த அளவுக்கு நம்ம ஹையர் லெவல் எஜுகேஷன்ல சப்ஜெக்டை நம்ம படிக்கிறோம், எந்த அளவுக்கு அதுல மாஸ்டர் ஆகிறோம், அதுல எப்படி நம்ம டாக்டரேட் பட்டம் வாங்குறோம், அந்த மாதிரி தான் உலகியல் பாடத்திட்டங்கள் நம்மளை எப்படி ஃபர்ஸ்ட் சுவாரஸ்யமா உள்ள கொண்டு வந்து அப்புறம் போக போக டஃபா இருக்கும். அது மாதிரி தான் இங்க ஆன்மாவியல் பாடமும். இந்த ஆன்மவியல் பாடத்துல வந்து ஆரம்பத்துல நமக்கு எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த கர்மா தியரி எல்லாம் சாஸ்திரம் பேசுது. ஆனா இந்த கர்மா தியரி வந்து உண்மையிலேயே இல்லை. காரணம் என்ன, உலகமே மித்தியாங்கும் போது யாருக்கு கர்மா? ஆனா அஜ்ஞானிக்கு அந்த கர்மா இருக்கும், ஏன்னா அவன் நம்புறான். அதுதான் இங்க நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம். என்ன சொல்ல வரோம்னா, இப்போ நிறைய பேர் இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க, பேய் இருக்குதா, கடவுள் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதான்னா, இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. உங்க மனம் சார்ந்தது, அது அவ்வளவுதான். இந்த உலகத்துல நீங்க என்னென்ன விஷயங்களை நம்புறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள். அதுதான் ஜோதிடம் கூட. இப்ப ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நிறைய பேர் போறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜோதிடம் உண்மை அப்படிம்பாங்க. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, அது ஆஸ்ட்ரானமி, அது வானவியல் சாஸ்திரம், அது வானவியலே இங்க இல்லை. அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன போய் திருப்பி ஆஸ்ட்ராலஜின்ட்டு மனுஷனுக்கு தனியா ஒரு ஜாதகம், அப்ப அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்ப இந்த மேல்நிலை பாடங்களுக்கு வர வர அந்த கீழ்நிலை அஜ்ஞானங்கள் எல்லாம் நம்ம இடத்தை விட்டு விலகணும். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பாதையில வந்துட்டு திருப்பியும் ஜோசியம் பார்த்துட்டு உட்காந்துருக்க கூடாது. அப்படி ஜோசியம் பார்க்கிறோம்னா நமக்கு அஜ்ஞானம் இருக்கு, அறியாம இருக்குன்னு அர்த்தம். என்ன காரணம், புரிதல் இல்லை இல்லையா, அதனால மீண்டும் மீண்டும் அதை தவறு செய்வோம். பாடங்களை படிச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா நடைமுறைக்கு வரமாட்டோம். இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுருவோம், ப்ராக்டிக்கலா நம்ம எதுவும் அப்ளை பண்ண மாட்டோம். நிறைய சாங்கியங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் இதுலெல்லாம் போய் சிக்கிட்டு இருப்போம். அதுக்குதான் நம்முடைய சாஸ்திரம் வந்து ஆரம்பத்திலே சொல்லுது, கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்ற இரண்டு வகைகளில் பிரிச்சு கொடுக்குது சாஸ்திரம். அந்த கர்மகாண்டத்துல தான் நமக்கு முதல்ல தேவைப்படுறதெல்லாம் என்ன சொல்றது, பக்தி தேவைப்படுது, யோகம் ஞானம் வர்ற வரைக்கும் எல்லாம் பயிற்சிகளும் பண்ணணும், தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், பூஜைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஆனா அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஏன் திடீர்னு ஞானத்துல வந்து ஒண்ணும் இல்லை, இந்த உலகம் மித்தியா அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, எடுத்த உடனே இந்த உலகம் மித்தியா அப்படின்னு சொன்னா மனசு ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா இப்ப குழந்தைங்க படிக்க வரும்போதே ஆல்பா பீட்டா காமான்னு சொல்லி பாருங்க, ஸ்கூலுக்கே வரதை நிறுத்திக்கும். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு ஆல்பா பீட்டா காமா எடுத்த உடனே சொல்லி கொடுக்காம சும்மா விளையாட்டு பொம்மைகளை வச்சு கொஞ்சம் விளையாட வச்சு அப்புறம் ஆனா அவன் சொல்லி கொடுக்கும்போது கூட அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஆனா அம்மா அப்படின்னு அதுக்கு பிடிச்ச அம்மாவையே அங்க சுட்டி காட்டி அதுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த விஷயத்தெல்லாம் பொம்மையில காட்டி அந்த குழந்தைங்களை நம்ம கவர் பண்ணி தான் அந்த பாடத்திட்டத்தை நடத்தி கொண்டு போக வேண்டியதா இருக்கு. அப்பதான் அதுக்கு ஸ்கூலுக்கே வரும், இல்லைன்னா ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ரகலை பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே விளையாட பார்க்கும். அப்ப அது மாதிரி இங்க ஆன்ம ஞான பாடத்துக்குள்ள வர்றவங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா இது ஹையர் சப்ஜெக்டா இருக்கிறதுனால இதுக்குள்ள வர மாட்டாங்க. அப்ப எடுத்த உடனே இதுக்குள்ள வர வேண்டாம், உனக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் ஆரம்பத்துல அனுமதிக்குது. கர்மகாண்டத்துல எல்லாவற்றையும் அனுமதிக்குது. அதுலதான் பூஜைகள், புனஸ்காரங்கள், பக்தி, ஜபம், தியானம் எல்லாத்தையும் கொடுக்குது. அப்ப அதெல்லாம் நம்ம பழக பழக நமக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு இல்லையா, அந்த சுவாரஸ்யத்திலேயே மூழ்கி வேற நம்ம போயிடுறோம் இல்லையா. அப்புறம் நான் பண்ற தியானம் தான் சூப்பர் தியானம், அவர் பண்ற தியானம் சாதா தியானம்லாம் வேற சொல்றோம். தியானத்திலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் தியானத்தை வேற வச்சுக்கிறோம். அப்ப இது மாதிரிலாம் நிறைய பயிற்சிகள் வேற, மூச்சு பயிற்சிகள் வேற எடுத்துக்கிறோம். அப்புறம் நான் பண்ற மாதிரி உங்களால பண்ண முடியுமா, நீங்க என்ன சாதாரண பிராணாயாமம் தான் பண்றீங்க, நான் பாருங்க வாசியோகமே பண்றேன்பாங்க, அது ஒரு பெருமை. அப்புறம் அந்த வாசியோகத்துல கதி ஓட்டுறேன், நான் ஓட்டுற கதி உங்களுக்கு தெரியுமான்னு ஒருத்தன் கேள்வி கேட்பான், இவன் எனக்கு தெரியாது அப்படிமா. அப்ப உனக்கு இன்னும் அந்த பக்கம் வரல, என்ன அளவுக்கு நீ கதி ஓட்டினா தான் நீ தேர முடியும்னு இவன் சொல்லுவான். இது மாதிரி எல்லாம் ஒரு விளையாட்டுத்தனமான வாழ்க்கையை வாழ்கின்ற மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன, அஜ்ஞானம், அறியாமை வாழ்க்கை, அறியாமை முறை. அப்ப இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள ஆழமான புரிதல் வர வரத்தான் இங்க எதுவுமே உண்மை இல்லை, எல்லாம் தோற்ற மாயை, மித்தியா, தோன்றி மறையக்கூடியது, இதுல எதை பிடிச்சுக்கிட்டு நான் வாழ்றது, ஒண்ணும் இங்க பிடிச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு இல்லை, அது நடத்துது அதனுடைய போக்கில் அப்படி நம்ம போக வேண்டியதுதான். எப்படின்னா இப்போ ஒரு தண்ணீர தவறி ஒருத்தர் விழுந்துடுறான் அப்படின்னா அந்த தண்ணி போற பாதையிலேயே போனான்னா அப்படியே ஒரு ஓரமா ஒதுங்கி கரை ஏறிக்கலாம். ஆனா அந்த தண்ணி போற பாதைக்கு எதிர்த்து நீச்சல் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான், கடினமா முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பான், ஆனா களைப்படைந்து கடைசியில அந்த கரை கூட ஒதுங்க முடியாம என்ன பண்ணிடுறான், அந்த உடல் விட்டுறான், தண்ணியோட தண்ணியா போயிடுவான், ஒதுங்க முடியாது அவனால. அப்ப அந்த மாதிரி போக்குல, தண்ணி போற போக்குலயே போய் நம்ம கரை ஏறுவது எப்படி புத்திசாலித்தனமோ அது மாதிரி இது மாதிரி ஆண்மை ஞான பாடங்களுக்குள்ள வந்து நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான். அவனுடைய போக்கு என்னவோ அது அப்படியே அவனுடைய வியாபகத்துல இந்த உலகம் விரிஞ்சி மலர்ந்து அப்படியே மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்ப அது எப்படி கொண்டு போதோ அப்படியே கொண்டு போட்டோம் அப்படின்ட்டு சும்மா சாட்சியா எத்தனையும் நம்ம வேடிக்கை பார்க்கறது தான் இங்க புரிதல், ஞானம், தெளிவு அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது. ஆத்ம ஞானத்தை பற்றி பேசும்போது மகான்கள் சொல்லக்கூடிய அந்த தெளிந்த அறிவு, அறிவு பிரகாசம், ஞான ஒளி அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் இதுதான். அப்ப அந்த புரிதலுக்கு வரணும். அப்ப அதனால ஏன் இந்த பிராரப்த கர்மத்தை பத்தி சாஸ்திரம் பேச வேண்டி இருக்குது அப்படின்னா, அஞ்ஞானிகள் புரிந்து கொள்வதற்காக இந்த சாஸ்திரம் இதை எடுத்து சொல்லுது அப்படின்னு இந்த 97வது ஸ்லோகத்துல சொல்லிட்டார். அடுத்து 98, சியந்தே சாஷ கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே பகுத்துவம் தன்னிஷே தூர்த்தம் ஸ்ருத்யா கீதம் ச யத்ஸ்புடம். இந்த ஞானியினுடைய அனைத்து கர்ம பலன்களும் அந்த பிரம்ம ஞானத்தை அடைந்தவுடன் நாசம் அடைகிறது. இங்கு கர்ம பலன் என்று குறிப்பிடுவதால் பிராரப்த கர்ம பலனும் அழிந்து விடுகிறது என்று உபனிஷதங்களினால் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இங்க சொல்றார் 98வது ஸ்லோகத்தில். அப்போ என்ன இங்க புரிந்துக்கணும்னா, ஒரு ஞானி எப்பொழுது ஞானத்தை அடைகிறானோ அப்பொழுது அவன் இதுவரைக்கும் செய்த கர்ம காரியங்களால கிடைத்த அத்தனை விஷயங்களும் பலன்களும் நாசமாகி போகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி இந்த சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா, இப்போ ஆரம்பத்துல அஜ்ஞானியா இருந்தப்போ எல்லாருமே எங்க போறோம், கர்மகாண்டத்துல தான் சிக்கிட்டு இருப்போம், ஞான காண்டத்துக்கு வரமாட்டோம். அப்ப கர்மகாண்டத்துக்குள்ள இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்ன ஜபம் பண்ணலாங்க, இந்த சாமி பெருசா அந்த சாமி பெருசா, முருகனுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க, இல்லை சிவபெருமானுக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்க, அதை நான் உபாசனை பண்றேன், அதனால அந்த ஜபத்தினுடைய வலிமையினால நான் ஏதாவது நல்ல பலனை அடைவேனா, என்னுடைய பாவங்கள் எல்லாம் தீருமா, நான் மோட்சத்தை அடைவேனா அப்படின்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க. அப்ப அப்படி வர்றவங்களுக்கு அப்படிலாம் முடியாதுன்னு எடுத்தோன்னு சொன்னா அவங்க பொக்குன்னு போயிடுவாங்களே, பாவம் வீணா ஏமாந்து போயிடுவாங்களே அப்படின்ட்டு சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, இல்லை இல்லை உனக்கு எது பிடிக்குதோ அந்த சாமியினுடைய மந்திரத்தை உபாசனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஏதாவது மந்திரத்தை சொல்லி பண்ண சொல்லுது. அப்போ அதை பண்ணுறாங்க. அப்போ அது மாதிரி ஜபம், தியானம், பிராணாயாமம், ஆசனங்கள், இது மாதிரி என்னென்ன பிடிக்குதோ அட்டாங்க யோகத்துலையும் அதெல்லாம் கொடுக்கப்படுது. ஏன்னா இதெல்லாம் முறையாக வந்தால் அவன் நல்ல ஒரு தெளிவுக்கு வருவான். அப்போ அந்த மாதிரி அவன் ஒவ்வொன்றும் பயிற்சி பண்ண பண்ண அவனுக்குள்ள ஒரு பணிவும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அப்படியே வளரும். அப்போ அந்த பூஜைகள்லாம் உட்காரும்போது அவன் ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஆரம்பத்தில் செய்வான், ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, இந்த பூஜை செஞ்சால் எனக்கு நற்பலன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் இங்கே எல்லாருமே செய்கிறோம் இல்லையா. அப்போ அப்படி செய்து கொண்டிருக்கின்ற அஜ்ஞானிகளுடைய நிலை வந்து இந்த ஞான காண்டத்துக்குள்ள வந்த பிறகு அந்த ஞானத்தினுடைய முடிந்த முடிவில் என்ன ஆகிடுதுன்னா, அத்தனை கர்ம பலன்களும் எரிந்து நாசமாகி விடுகிறது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, அஜ்ஞானியாக இருக்கின்ற பொழுதுதான் பாவ புண்ணியங்களுக்கு அவன் பயப்படுறான், அப்புறம் அஜ்ஞானியா இருக்கின்ற பொழுதுதான் எனக்கு புண்ணியம் வரணும்னு எதிர்பார்க்கறான், அஜ்ஞானியா இருக்கிறதுனால தான் எனக்கு ஏதாவது நல்ல பெருசா கடவுள் கொடுப்பாரா அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனா ஞானத்துக்குள்ள வந்த பிறகு இங்க ஒன்றும் அடைவதற்கு இல்லை, இங்க பாவமும் இல்லை, புண்ணியம் இல்லை, நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, இருப்பது இறைவன் மட்டும்தான், அதை போய் எப்படி பிரிச்சு பார்க்க முடியும். அப்ப அந்த புரிதல், அந்த தெளிவு, அந்த ஞானத்துல இந்த உலகத்தை சும்மா சாட்சியா வேடிக்கை பார்க்கறத மட்டும்தான் ஞானி செய்வானே தவிர அவனுக்கு எதன் மீதும் விருப்பு வெறுப்புங்கிற அந்த இருமைகள் இருக்காது. இருமைத்தன்மை இல்லாத நிலையில் ஞானி இருப்பான். ஏன்னா இருமை இல்லாத நிலையில் தான் இறைவன் பிரகாசிப்பான் அப்படின்னு ஏற்கனவே நம்முடைய பாடத்திட்டத்துல நம்ம தெளிவுபடுத்திருக்கிறோம். யாருடைய மனதில் இருமைகள் இல்லையோ அங்கு அறிவு பிரகாசிக்கும், அதுதான் இறை தரிசனம்னு அர்த்தம். இருமைகள் இருக்கின்ற வரைக்கும் அங்கு அறிவு பிரகாசிக்காது. காரணம் என்னன்னா, மனம் எதையாவது ஒன்றை பற்றி கொண்டிருக்கிறது, அது கடவுளாக இருந்தாலும் சரி, மந்திர ஜபதகளாக இருந்தாலும் சரி, வேள்விகளாக இருந்தாலும் சரி, கர்மகாண்டத்திலே எந்த ஒரு செயல்பாட்டிலே மனம் பற்றி கொண்டிருந்தாலும் அந்த மனம் இருமைகளில் இருக்கின்றது, அது என்றும் இறை தரிசனத்தை அனுபவம் ஆக்காது என்பதுதான் இங்க சாஸ்திரத்தினுடைய மிக ஆழமான கருத்தாக பார்க்கப்படுது. ஆனா அதெல்லாம் ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னா, அஜ்ஞானியினுடைய புரிதலுக்காகவும் அவனுடைய ஆசைகளுக்காகவும் அவனுடைய பக்குவத்திற்காகவும் கொடுக்கப்படுகிறது, அவனுடைய மன தூய்மைக்காக அவைகளெல்லாம் கொடுக்கப்படுகின்றன. அப்ப ஞானத்துக்கு வந்துவிட்ட ஞானிக்கு இங்கு அனைத்து கர்ம பலன்களும் நாசம் அடைகின்றனங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவன் செய்யவில்லை இனிமேல் எந்த செயலும், எல்லாம் ஈஸ்வர காரியம் நடந்துட்டு இருக்கு. அப்ப இங்க ஹோல் யூனிவர்ஸே அந்த பிரபஞ்சமா மனமாக, அந்த இறைவனுடைய ஈஸ்வரனுடைய மனமாக இருக்கிறதுனால, அப்ப அவனுடைய காரியத்துல இதெல்லாம் ஒரு கருவிதான். இந்த உடம்புல என்னமோ காரியம் நடந்துட்டு இருக்கு, அந்த உடம்புல என்னமோ காரியம் நடந்துட்டு இருக்கு, இந்த உடம்புல செய்யக்கூடிய காரியத்தினால ஏதோ ஆதாயம் இருக்கிற மாதிரி இது நினைக்குது, அந்த உடம்புல செய்யக்கூடிய காரியத்துல ஒரு பலனும் இல்லைன்னு அது வருத்தப்படுது. ஆனா இங்க ஆதாயமும் வருத்தமும் அடைவதற்கு மனசுதான காரணமா இருக்கே தவிர, இங்க ஒரு ஆதாயத்தை அடைந்து விட்டேன் அங்க ஒன்றுமே அடையலன்னு வருத்தப்படுறதும் மனம்தான். ஆனா இங்க இறைவனுடைய கருணையில பார்க்கும்போது அவனுடைய அதிஷ்டானத்துல இந்த உலகம் அதனுடைய காரியத்தை இயங்க வேண்டியதற்கு இயக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஆற்றல் ஒரு ஆற்றல் இருந்து வேறொரு ஆற்றலாக மாறுவதற்கான செயல்பாடுகள் அங்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறத நாம புரிஞ்சிக்காம நான் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல நம்ம செய்ய போய்தான் அது என்னுடைய காரியமாக நான் நினைச்சு நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரமா மாறுது. அப்புறம் என்னுடையது அப்படிங்கிற மமகாரமாக மாறி இந்த அகங்கார மமகாரத்துக்குள்ள போய் சிக்கிக்குது இந்த தனி மனசு. அப்போ இந்த தனி மனம் அகங்கார மமகாரத்திலிருந்து விடுபட்டு சமஷ்டி மனமாக மாற வேண்டும். இந்த தனி மனத்துக்கு பேர் வந்து வியஷ்டி மனம். அப்ப இந்த தனி மனம் தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விட்டா ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமாக மாறும்போது இங்க எல்லாமே ஈஸ்வர காரியம் நடக்குது. அப்ப ஏன் அவன் அதை செய்யறான் இவன் ஏன் இதை செய்யறான் அப்படிங்கிறதுல நம்ம எந்த ஒரு பேதமையும் பார்க்காம சாட்சியாக மாறுவதுதான் இங்க சிறப்பு. ஏன்னா இப்ப நம்ம சராசரி மனிதனா இருந்து பார்த்தோம்னா ஒருத்தர் பண்ற அயோக்கியத்தனத்தை பார்க்கும்போது நம்மளால பொறுத்துக்க முடியாது. இவ்வளவு கெட்டவனா இருக்கிறான், இவனுக்கெல்லாம் இறைவன் கருணை புரிஞ்சுட்டு இருக்கிறான், நான் இவ்வளவு நல்லவனா இருக்கிறேன், எனக்கு இறைவன் எந்த கருணையும் புரிய மாட்டேங்கிறான் அப்படின்னு மனசு வந்து அங்கலாய்க்கும். காரணம் என்ன? புரிதல் இல்லாததுனால. ஆனா ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்து பார்த்தோம்னா இங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரண காரியத்தோட தான் படைக்கப்பட்டிருக்கு. அது ஏன் அந்த தவறு செய்து, அது ஏன் கொலை பண்ணுது, அது ஏன் அந்த குற்றத்தை செய்து அப்படின்னா அந்த குற்றத்தை செய்வதற்கான காரணம் அதுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த காரியத்துல ஈடுபடக்கூடியவர்கள் கொலை செய்பவனும் கொலை செய்யப்படுபவனும் காரண காரிய நீதிக்குள்ள வராங்க. அவன் என்ன இதுக்கு முன்னாடி செஞ்சா, யாருக்கு என்ன துரோகத்தை செஞ்சானோ அவன் இவனால பாதிக்கப்படணும்னு இருக்குது. அப்ப இவனை வைத்து அது அந்த வேலையை முடிக்குது. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம மனித நிலையிலிருந்து பார்க்கும்போது சட்ட ஒழுங்குக்குள்ள நம்ம வரும்போது கொலை செய்யப்பட்ட குற்றவாளி தண்டிக்கப்படக்கூடியவன் அப்படிங்கிறதுனால அவனை நம்ம வந்து சட்டத்தின் கையில பிடிச்சு கொடுக்குறோம், அவனுக்கு தண்டனை கொடுக்குறோம். ஆனா அந்த இறை சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கொலை செய்யப்பட்டவனால சில குடும்பங்கள் பாதிக்கப்படும். ஏன்னா அவன் ஜெயிலுக்கு போறான், அவங்க வீட்டுல கஷ்டப்படுவாங்க, நிறைய பிரச்சனைகள் அவங்க சந்திப்பாங்க. அதே மாதிரி கொலை செய்து இறந்து விட்டவனுடைய குடும்பமும் பாதிக்கப்படும், அவனும் நிறைய கஷ்டங்கள் அவங்களும் படுவாங்க. அப்ப இந்த ரெண்டு குடும்பங்களும் பாதிக்கப்படுவதற்கும் அதை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுவதற்கும் அவரவர்களுடைய வினை பயனை நம்ம இங்க சாஸ்திர ரீதியா பார்த்து அதாவது இப்படி இதனால நடந்திருக்கு நம்ம சொன்னாலும், ஆனா அந்த வேதம் கடைசியா முடிந்த முடிவா என்ன சொல்றதுன்னா இங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல, இதெல்லாம் வந்து தோன்றி மறையக்கூடிய ஒரு காட்சியா இருக்குது, மனதனுடைய கற்பிதமாக இருக்கிறதுனால இந்த விஷயத்த மனசு வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது, இதை உண்மை நம்புது அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. அப்போ நாம் இங்க எப்படி இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கோ அதற்கேற்ற உலகம் தான் நமக்கு விரியும். அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அதாவது நீங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு மாதிரி மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைத்தன்ய மகாபிரபுங்கிறவர் யாரு? இந்த நாராயணனுடைய பக்தர், ஸ்ரீகிருஷ்ண பக்தர். அவர் எப்போ பார்த்தாலும் ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் இந்த கிருஷ்ண ஜபம் பண்ணிக்கிட்டு அப்படியே அவரை பாடிக்கிட்டு பக்தியிலே இருப்பாரு. அப்ப அவருடைய உலகமே அந்த இறைவன் தான், அந்த ஸ்ரீகிருஷ்ணன் தான் அவருடைய உலகம். அதுக்கு மேல அவருக்கு எதுவுமே தெரியாது. ரோட்ல போறவரோட பத்தியும் கவலைப்பட மாட்டாரு, அவங்க பாக்குறாங்கன்னு வெக்கப்பட மாட்டாரு. அவர் பாட்டு கையை தூக்கிட்டு ஆடிக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்ப அப்படி ஒரு ஆனந்த நிலையில வாழக்கூடிய அவருடைய உலகம் ஒரு கிருஷ்ண உலகமாக மாறுதல் அவருடைய மனோபாவம். சின்ன குழந்தைய நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லிட்டேன், அது வந்து இந்த மாதிரி விவகாரங்கள்ல கொலை நடக்குதா, அங்க கொலை நடக்குதா, இவன் பணக்காரன் இவன் சம்பாதிக்கிறானா, அவன் ஏழையா இருக்கிறானா, அதெல்லாம் எதுவும் தெரியாது. அதுக்கு விளையாட்டு தான் வாழ்க்கை. அதுக்கு விளையாட்டு பொருளை கொடுத்துட்டு அது விளையாடிக்கிட்டு இருக்கணும், அதுதான் அதுக்கு உலகம். அப்ப இந்த உலகம்ங்கிற அமைப்பை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவரவர்கள் மனம் சார்ந்து எப்படி உலகம் விரியுதோ, ஒரு வயது முதிர்ந்தவர் இறைவன் மீது அன்பு செலுத்துகின்ற பக்தியிலே அவர் வாழுகின்ற வாழ்க்கையில கிருஷ்ண உலகமாக அவர் வாழ்கிறார். வயது முதிராத ஒரு குழந்தை விளையாட்டுத்தனமாக வாழ்கிறது. அதற்கு உலகம்னா என்னன்னு தெரியாது, கொலைன்னா என்னன்னு தெரியாது, கொள்ளைன்னா என்னன்னு தெரியாது. அந்த புரிதலே இல்லாத ஒரு வாழ்க்கையை அந்த குழந்தை வாழுது. ஆனா நமக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறை இருக்குது அப்படின்னா நாம எதையெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்றோம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த அடிப்படை உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாகுது அப்படிங்கிறத நீங்க உங்க மனம் சார்ந்தே புரிந்து கொள்ளலாம். இப்ப நீங்க எப்ப பார்த்தாலும் டிவியில வந்து மோசமான சீனு, மோசமான கொலை கொள்ளை இதையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா வச்சுக்கீங்களேன், அதுவேதான் உங்க குடும்பத்துக்கு நடக்கும், அதிகமா பார்க்கலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த அரசு துறை அதிகாரிகள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தாலும் இந்த கெட்டவங்களோட பழகுறாங்க இல்லையா, அதனால அவங்க குடும்பத்துல பார்த்தாலும் கெட்ட சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த அட்மாஸ்பியர், அந்த தாட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகி மைண்டில் அந்த சூழ்நிலையை பிரதிபிம்பித்து காட்டுது. அதுவே நல்ல நிலையில் ஒரு கோயில் குளம் போயிட்டு பக்தியில் இருந்துக்கிட்டு ஆச்சாரமாக இருந்துக்கிட்டு சாமியை கெதின்னு உட்காந்துட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக ஆனந்தமாக இருக்கிற வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் என்ன, மனம் சார்ந்து தான் உலகம் விரியுது அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புறீங்கிறது உங்கள் மனம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஆசாபாசங்களுக்கு ஏற்ற உலகம் விரிகிறது. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த உலகம் நம்முடைய மனம் சார்ந்து தான் உண்மையில் இருக்கிறதே தவிர சாஸ்திர ரீதியாக இந்த உலகம் இல்லை என்பது தான் சத்தியம். ஏன்னா இந்த உலகம் வந்து மித்தியா, பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். அப்போ அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் இந்த உலகம் விரிவதாக நம்ம மனம் கற்பித்துக் கொள்கின்ற அத்தனை விசய சுகங்களும் நம்முடைய மனம் சார்ந்த வாழ்க்கை என்பதனாலே நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆசைப்படுறீங்களோ அதற்கேற்ற அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும், சூழ்நிலைகள் உண்டாகும், சொந்த பந்தங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வருவாங்க, கணவன் மனைவி உறவு அப்படித்தான் அமையும், அப்பா அம்மா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமைவாங்க, எல்லாமே நம்ம ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகி அந்த சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். அதனாலதான் நான் உங்களுக்கு உதாரணம் எல்லாம் சொல்லும் போது, இப்ப சோமாலியாவில வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிற குழந்தைகள் இருக்குது, இங்க வந்து சாப்பாட்டை வேஸ்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வித்தியாசமா இருக்குது, அங்க சாப்பிடவே முடியாத ஒரு ஜீவன் இருக்குது, இங்க சாப்பாடு மிச்சப்படுத்தி தூக்கி குப்பையில போடுறவங்களும் இருக்கிற உலகத்தை நம்ம பாக்குறோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவரவர்கள் மனம் எப்படி ஆசைப்படுதோ அந்த சூழ்நிலை போய் மாட்டிக்குது. அதுதான் இங்க சொர்க்கமும் நரகமும் நம்மிடத்திலே தான் இருக்குதே தவிர எங்கேயோ இறந்து மேல போறதல்ல சொர்க்கமும் நரகமும். இங்க வாழும் போதே நம்ம அடையக்கூடிய துயரங்கள் நரகமாகவும் சந்தோஷங்களை சொர்க்கமாகவும் தான் இங்க பாக்கணுமே தவிர, ஏதோ இந்த உடம்பு விட்ட பிறகு நம்ம அப்படியே மேல சொர்க்கலோகத்துல போய் ரொம்ப ஊர்வசி கூட டான்ஸ் ஆடலாம் அப்படிங்கிற கற்பனை எல்லாம் அஜ்ஞானம் அறியாமை அப்படின்னு சாஸ்திரம் தெளிவுபடுத்துகிறது. ஏன்னா சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இங்க மற்ற லோகங்கள் கிடையாது, இந்த உலகமே மனோலோகம் தான். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா இந்த பூலோகமே மனோலோகம் தான் அப்படின்னு நினைச்சு. ஏன்னா இது வந்து இந்த உலகத்தை விட்டு வேற எங்க போனாலும் வேற உலகம்லாம் இல்லப்பா, நீ கற்பித்து கொண்ட மன உலகம் இது, கனவுல ஒரு உலகம் படைக்கிற இல்லையா, நனவுல ஒரு உலகம் படைக்கிற இல்லையா, ஆழ்ந்த உறக்கத்துல உலகமே இல்லையா இல்லையா. அப்போ இந்த மாதிரி மூன்று விதமான அனுபவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது எங்க இதற்கு வேறாக உலகம்னு ஒண்ணு இருக்குது, அது ஒண்ணும் இல்லை, நீயா அதை உருவாக்கி மனதனுடைய கற்பித்தத்துல இப்படியெல்லாம் இருக்குதுன்னு கற்பனை பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறாய். அது மாதிரிதான் நீ வந்து இறந்த பிறகு சொர்க்கலோகத்துல போய் ரொம்ப ஊர்வசி கூட டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கிற, அது மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல, அது மாதிரி இருந்து என்னைக்குமே போய் ஆடலாம் முடியாது. அதே மாதிரி பிரம்ம லோகத்துல போனா நம்ம ஏதோ பிரம்மா பக்கத்துல உட்காந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சாஸ்திரங்கள் சொல்றது வேற மாதிரி புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் அங்க போய் இங்கேயோ பிரம்மா வந்து வேற வேலை இல்லையா, இவரை உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறது தான் பிரம்மாவுக்கு வேலையா? ஏன்னா இவங்க பிரம்ம லோகத்துக்கு போன உடனே பிரம்மா வாங்க வாங்க நீங்க பூலோகத்துல சரியா படிக்கல, இப்ப நீங்க மேல் லோகத்துக்கு வந்துட்டீங்க பிரம்ம லோகத்துக்கு, அங்க நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துட்டீங்க, இங்க நல்லா நான் சொல்லி தரேன்னு சொல்லி அவர் உட்கார வச்சு கிளாஸ் எடுப்பாருங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரு காரணமும் நடக்காது. ஏன்னா இங்கேயும் பிரம்மலோகம்ங்கிறது என்னன்னா இந்த மாதிரி சாஸ்திரத்தை படித்துக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா பிரம்மலோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இப்ப நீங்க எங்கேயோ போய் ஒரு சினிமால போய் படம் பாக்குறதுக்கும் ஒரு நண்பரோட போய் கிளப்ல டான்ஸ் ஆடுறதுக்கும் பார்ல போய் தண்ணி அடிக்கிறதுக்கும் இது மாதிரி பாடத்திட்டத்துக்கு வருவதற்கும் எப்படி மனம்தான முக்கிய காரணமா இருக்கு? நம்முடைய மனசு தான் எதை விரும்புதோ அதற்கேற்ற உலகத்தை படைக்குதுன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி, உங்களுக்கு நரக வாழ்க்கை வேணும்னா உங்க மனசு அதை விரும்பி அங்க போவோம், சொர்க்க வாழ்க்கை வேணும்னா அதை விரும்பி எங்க போகும், சொர்க்கத்துக்கு அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியான்னு போயிடும். ஏன்னா அங்கதான் ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணக்கூடிய வாழ்க்கை அங்க இருக்கும். ஆனா பிரம்மலோகம்னு எங்கன்னா இது மாதிரி வேதாந்த பாடங்களை படிக்க வந்தா அதுதான் பிரம்மலோகம். ஏன்னா இங்க பிரம்ம லோகத்துல வேதாந்த சாஸ்திரங்களை படிக்கிறவங்க பிரம்ம லோகத்துல இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம். இப்படிதான் சாஸ்திரம் வந்து ஒவ்வொன்றையும் சூஸ் பண்ணி புரிய வைக்குது நமக்கு. நாமளா வந்து கற்பனையில உருவாக்கிக்கிறதெல்லாம் அவங்க லோகமா மாறிடாது, அப்படியெல்லாம் லோகங்கள் கிடையாது. 7-14 லோகங்கள் இருப்பதாக வந்து மனம்தான் சாஸ்திர ரீதியாக ஏற்றி வைத்து கற்பனை பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு புரிதலுக்காக தான் கொடுக்கப்பட்டது. கருட புராணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருட புராணத்துல ஒவ்வொன்றுக்கும் இப்படிப்படலாம் மரணம் இருக்கு அப்படின்லாம் சொல்றது எதுக்குன்னா அவன் தவறான வழியில போகக்கூடாது அப்படிங்கிறது பயமுறுத்துவதற்காகத்தான். ஆனா அப்படியெல்லாம் நடக்குமானா? நடக்குது. எப்படி நடக்குதுன்னா இப்ப வந்து யம தர்மராஜனுடைய யம கிங்குகர்கள் என்ன பண்றாங்கன்னா, சரி இவன் ரொம்ப அக்கிரமம் பண்ணியிருக்கான், இவனை எண்ணெய் செட்டில போடுப்பா அப்படின்னு யம தர்மராஜன் தண்டனை கொடுக்குற மாதிரியும், உடனே அவனை தூக்கி கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போடுற மாதிரியும் நம்ம பாக்குறோம் இல்லையா. ஆனா உண்மையா இங்க மனித உடலை தூக்கி கொதிக்கிற எண்ணெயில போடுறது இல்ல, பண்ண பாவத்துக்கு வேற ஒரு பிறவி எடுக்கிறமோ இல்ல, அப்ப வந்து உடம்பு என்னவா மாறிடுது, ஒரு ஈயாவோ ஒரு கொசுவாவோ இல்ல வேற பூச்சியாவோ அந்த உடம்பு மாறுது. அப்ப ஒரு அம்மா பஜ்ஜி சுட்டுட்டு இருக்கும்போது ஆசையா போய் அந்த வடச்சட்டில உட்காந்து அந்த எண்ணெய் சட்டியில விழுந்து அப்படியே கருக வேண்டியதுதான். அப்ப அந்த உடம்பு எண்ணெய் சட்டியில போட்டு எடுக்கிற நிலைமை எப்ப வந்ததுன்னா, அது செய்த வினை பயன் அனுபவத்தை யமதர்மராஜன் வந்து கிங்கர்கள் மூலமா அந்த எண்ணெய் சட்டியில போட்டு எடுத்தா அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அப்படிதான் நம்ம பார்க்கணும். மற்றபடி நம்ம மனித உடலையே கொண்டு போய் எண்ணெய் சட்டியில போடுவாரா, மனித உடம்புலயே போய் குத்தி எடுப்பாரா அப்படின்னா, அந்த நரக லோகத்துல நடக்கக்கூடிய அந்த மோசமான விளைவுகள் எல்லாம் மனம் ஒரு படமாக போட்டு காட்டுவாங்க அந்த காலத்துல. அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்து பயந்துக்குவாங்க, ஐயோ நரக லோகம் கூட இவ்வளவு மோசமா இருக்கு, அங்கெல்லாம் நான் போக கூடாதுன்னு அப்படி பயந்துகிட்டு பதறிக்கிட்டு நான் நரகத்துக்கு போக மாட்டேன்பாங்க. சரி, அப்ப எங்கெங்க போறீங்க அப்படின்னு கேட்டா, நான் சொர்க்கத்துக்கு போறேங்க. நான் ஏன் அங்கதான் ரம்பா ஊர்வசி எல்லாம் இருக்கா டான்ஸ் ஆட முடியும், ஏன் பிரம்மலோகம் யாருன்னா பிரம்மலோகம்லாம் எனக்கு வேண்டாம், அங்க போய் யாரு படிச்சுட்டு இருப்பா, இங்கேயே படிக்க முடியல, அங்க வேற போய் படிக்கணுமா அப்படிங்கிற மைண்ட் செட்டு. அப்ப இது வந்து என்ன புரியுதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனப்பான்மை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சாராம்சமே என்னன்னா, அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் இங்க வாழ்க்கையாக விரியுது. அப்ப நீங்க எப்படிப்பட்ட எண்ணங்களை உங்களுக்குள்ள விதைச்சு வைத்திருக்கீங்களோ அதற்கேற்ற வாழ்க்கை உங்களுடைய அனுபவமாக இருக்குது. இப்ப நாம இந்த இடத்துல இந்த பாடத்திட்டங்களுக்கு வந்து நல்ல தெளிந்த புரிதலுக்கு வந்து ஞானத்தை அடைந்து விட்டோம்னா, இங்க ஒன்றும் இல்லை, இங்க பாவமும் இல்லை, புண்ணியம் இல்லை, நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை, பிராரப்தமும் இல்லை, ஆகாமியும் இல்லை, சஞ்சிதமும் இல்லை, எந்த கர்மாக்களும் ஞானிக்கு கிடையாது. அப்ப அந்த ஞான நிஷ்டனுக்கு தான் இந்த கர்மாக்கள் இல்லை, ஆனா அந்த ஞானத்தை அடையாத அஜ்ஞானிக்கு இது எல்லாம் உண்டு. ஏன்னா அவன் அதை நம்புகின்றான், ஆகவே அவனுக்கு அது நடக்கும். ஏன்னா அவன் ஒரு பலனை எதிர்பார்த்து அந்த காரியத்தை செய்கின்றான், அந்த பலாபலன்கள் அவனுக்கு வந்துதான் சேரும். அப்ப அதைதான் சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நீ எதை விரும்புறியோ அது உனக்கு அனுபவம் ஆகும்பா. நீ விதைக்கிறது திணையா இருந்தா உனக்கு திணை அறுவடை பண்ணி சாப்பிடலாம், வினையா இருந்தா அதுக்குள்ளான கஷ்டங்களை நீ பட்டுத்து ஆகணுங்கிறத சொல்லிடுது. அப்ப அந்த புரிதலுக்காக தான் இங்கே ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, 98வது ஸ்லோகத்திலே தெளிவுபடுத்துறார், பிரம்ம ஞானத்தை அடைந்தவுடன் ஞானியினுடைய அத்தனை கர்ம பலன்களும் நாசமாகி விடுகிறது. இங்கு கர்ம பலன்கள் என்று குறிப்பிடுவதால் பிராரப்த கர்ம பலனும் அழிந்து விடுகின்றது என்று உபனிஷதங்களால் தெளிவாக கூறப்பட்டுள்ளது என்று இங்கு 98 சுட்டி காட்டுகிறார். அடுத்து 99, உச்சதே அன்னைர் பலாச்சை தத்த தானர் தத்துவ யாகமகா வேதாந்த மதாகானம் ச யதோ ஞானமிதி ஸ்ருதி. இந்த 99வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஆத்ம ஞானத்தை அடைந்தாலும் பிராரப்தத்தின் பிடியிலிருந்து விடுபட முடியாது என்று உறுதியாக கருதினால் மூன்று குறைகள் வந்து சேர்ந்துவிடும் அப்படின்னு இங்க சுட்டி காட்டுறார். ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்ப இந்த ஆத்ம ஞான பாடத்திட்டங்களுக்குள்ள வராங்க, வந்து இந்த வேதாந்த பாடத்தை புரிந்து கொள்கிறார்கள், மேலோட்டமாக புரிந்து கொள்கிறார்கள். என்ன புரிந்துக்கிறாங்கன்னா, பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா, இந்த உலகம் உண்மை இல்லை ஆனா இறைவன் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு புரிந்து கொள்கிறார்கள். ஆனா புரிந்து கொண்ட பிறகும் என்ன பண்றாங்கன்னா, அந்த இருமைகள்லயே இருக்கிறார்கள். இறைவன் சத்தியம், அப்ப நான் ஒரு சாதாரண ஆளு, அதனால இறைவனை புடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற மாதிரி இறைவன் கிட்ட போய் மீண்டும் அது வேண்டும் இது வேண்டும், ஏதேனும் தப்பு செய்தா இறைவன் என்னை தண்டித்து விடுவான், அப்புறம் நம்ம வந்து இது நல்லது நடக்கிறதுக்கு அவன் தான் கருவி, அதனால அவனையே நான் பிடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சுயநலம் அங்கு இருக்கு, புரிதல் இல்லாததுனால. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, ஆதிசங்கர் தன்னுடைய 99வது ஸ்லோகத்துல, ஆத்ம ஞானத்தை அடைந்தாலும் பிராரப்தத்தின் பிடியிலிருந்து விடுபட முடியாது என்று ஒருவன் உறுதியாக கருதினால் அவனுக்கு மூன்று குறைகள் வந்துவிடும். அது எப்படி அப்படின்னா, அதாவது அத்வைத உபதேசமும் பயனற்றதாகி விடும் அப்படின்னு சொல்றார். எப்படி சொல்ல வர்றாருன்னா, மூன்று குறைகள் என்னென்ன அப்படின்னா, இந்த ஞானத்திற்கு வந்து கர்ம பலன்களை அளிக்க முடியாததாகி விடுமானால் அதை அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்து உண்டாகிவிடும். இங்க நல்லா உள்ள வாங்கிக்கணும். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா ஆதிசங்கரர், அதாவது ஆத்ம ஞானத்தை ஒருத்தன் அடைந்த பிறகு கூட அவனுக்கு பிராரப்த கர்மம் இருக்குன்னு ஒருத்தன் நம்புனான்னா, அவனுடைய நம்பிக்கையானது என்ன தெரியுமா பண்ணும், ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்ட பிறகு கூட கர்ம பலன்களை அளிக்க முடியாமல் போய்விடுகிறதே, ஆகவே இந்த ஆன்ம ஞானத்தை அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக ஒரு எண்ணம் அவனுக்குள்ள உண்டாகிவிடும் என்பதாக முதல் கருத்தாக முன்வைக்கிறார். அப்புறம் இரண்டாவது, குரு சிஷ்ய பரம்பரை இல்லாமல் போய்விடும் என்று இரண்டாவது கருத்தை முன்வைக்கிறார். ஏன்னா இந்த குரு சிஷ்ய பரம்பரைங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப இது மாதிரி ஒரு சாஸ்திரம் இருக்கிறது, இப்ப நம்ம எந்த நூற்றாண்டுல இருக்கிறோம், இப்ப 21 நூற்றாண்டுல இருந்துகிட்டு நம்ம இதெல்லாம் கேட்கிறோம் அப்படின்னா, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சாஸ்திரத்தை சொன்ன அந்த ரிஷி, அந்த சாது, அந்த ஞானி எப்படி இப்ப இத்தனை நூற்றாண்டுகள் கழித்து நம்ம கிட்ட கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வாழையடி வாழையாக அந்த வம்சா வழியில இந்த சாஸ்திரத்தை கொண்டு வருகிறார்கள். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு திருமலர் திருமந்திரத்துல சொன்னது போல, தான் மட்டுமே இந்த ஞானத்தை அடைந்து விட்டு என்னோட இதை முடிச்சுக்க கூடாது, ஏன்னா ஏகப்பட்ட அஜ்ஞான மனங்கள் அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றன, புரியாமல் இருக்கின்றன, அவைகளுக்கும் இந்த புரிதலை கொடுக்க வேண்டும் என்ற ஆசையினாலே, ஒரு விருப்பத்தினாலே மகான்கள் என்ன பண்றாங்கன்னா, அதை நாடி வருகின்ற சிஷியர்களுக்கு அதை உபதேசம் கொடுக்கிறார்கள். அப்படிதான் சிஷியர்களும் வழி வழியா கத்துக்கிட்டு வந்து வந்து தானே குருவாக மாறி அடுத்தவருக்கு சொல்ல போய், அடுத்து அவருக்கு குருவாக மாறி அவர் அடுத்தவருக்கு சொல்ல போய், இந்த குரு சிஷ்ய பரம்பரை என்பது வாழையடி வாழையாக இன்று வரைக்கும் இருக்கிறது. ஆனால் நீங்க இந்த விஷயத்தை தெரியாம ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகும் பிராரத்த கர்மம் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்ப இந்த குரு சிஷ்ய பரம்பரை வேஸ்ட்டுங்கிறார், இந்த குரு சிஷ்ய பரம்பரை இல்லாமல் போய்விடும் அப்படின்ட்டாரு. மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, வேதாந்தத்தின் மைய கருத்தான அத்வைதம் என்பது பயனற்றதாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இங்க மூன்று முக்கிய விஷயங்களை நம்ம இங்க எடுத்துக்கணும். அதாவது வேதாந்தத்தினுடைய மைய கருத்து என்ன, வேதாந்தம் அப்படிங்கிற சாஸ்திரமே எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, வேதத்தினுடைய முக்கிய விஷயத்தை எடுத்துட்டு தான் வருது. வேதம் என்ன சொல்ல வருது, பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்தியா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு வருது. அப்ப இங்க இருப்பது ஒன்று, அந்த பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் என்று சொல்றதுனால அது இருமைகளாக இருக்க முடியாது, துவைதம்ங்கிற விஷயத்துக்கு அங்க இடமே இல்லை, அதனால அங்க அத்வைதம் மட்டும் இருக்கிறது. ஏன்னா துவைதத்துக்கு ஆப்போசிட் என்ன, அத்வைதம், அத்வைதம் அப்படிங்கிறதுனால அங்க இருமைகளே கிடையாது, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் வேதத்தினுடைய மகா வாக்கியம். அப்ப அதுதான் பிரம்மம் சத்தியம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த வார்த்தை, வேதத்தின் மைய கருத்தான அந்த அத்வைத வார்த்தை பயனற்றதாக விடும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இந்த மூன்று விஷயங்களை இங்க 99 ஸ்லோகத்துல ஏன் சுட்டி காட்டுறாருன்னா, நிறைய பேர் இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டுதான் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்ற நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, அதனுடைய அனுபவம் இல்லாததுனால மீண்டும் மீண்டும் இந்த உலக விவகாரங்களுக்குள்ளே மூழ்கி விடுகிறார்கள். மூழ்குவது மட்டுமின்றி மீண்டும் இந்த கர்ம காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்ம காரியங்கள் செய்வது மட்டுமின்றி அதை வந்து நம்புகிறார்கள், அதை உண்மையாக பாவிக்கிறார்கள். அப்போ என்ன பண்றாங்க, இந்த ஞானத்தை ஒரு பக்கம் ஏத்திக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து பூஜைகள் பண்ணிட்டு இருப்பாங்க, கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க, அப்புறம் வந்து ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி என்னென்ன கர்மகாண்டத்துல இதெல்லாம் நமக்கு ஆரம்பத்துல அஜ்ஞானத்துல கொடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் இப்பொழுது ஞானத்துக்குள்ள வந்தும் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றது உண்மையான ஞானம் அடைந்த மனமா அப்படின்னு கேட்டா, இல்லவே இல்லை அப்படின்னு தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப ஞானத்தை அடைந்து விட்டு ஒருத்தன் அந்த பிராரப்த கர்மத்தின் படி செயல்படுகின்றான் என்றால் அவன் உண்மையான ஞானி இல்லை, அப்ப அவன் ஞானத்தை அடையவில்லை, அஜ்ஞானியா தான் இருக்கிறான். ஆனா புரிதல் இல்லாம அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு செய்தா, அப்ப உண்மையான அதை நம்புறவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடும்னா, ஓ இப்ப நம்ம வந்து ஞானத்தை அடைந்தவர் வந்து ஒரு ஞானியா எல்லாம் பேசுறாரு, அருமையா உபநிஷத்து சொல்றாரு, அந்த இது இந்த இதுன்னு எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, கடைசியில பார்த்தா கோயில பூஜை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, அப்புறம் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காரு, அப்ப எப்படி இவர் வந்து அந்த ஞானத்தை அடைந்ததெல்லாம் செய்யறாரா, செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவனுக்குள்ள எழுந்தா என்ன ஆகும், அந்த ஞானத்தினால இது போன்ற கர்ம பலன்களை அழிக்க முடியாததாக ஆகிவிடுகின்றதுங்கிற ஒரு பிரச்சனை வந்துடுது இல்லையா, அப்ப ஞானத்தை ஏன் அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு சராசரி முமுட்சு யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். மோட்சத்தின் மீது ஆசை உள்ள ஒரு முமுட்சோ இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்த உடனே அவன் யோசிப்பான், ஞானத்தை அடைந்து விட்டா எனக்கு எந்த கர்மமும் இல்லை, எனக்கு எந்த பாவம் புண்ணியமும் இல்லை, அந்த தூய அறிவாக நான் மாறிவிடுகிறேன்னு சொன்னதுனாலதான நான் இந்த பாதைக்கு வந்தேன், ஆனா இந்த பாதையில வந்துமே இதையெல்லாம் இருக்குன்னு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்களே, அப்படி பண்ணிட்டு இருந்தா அப்போ இந்த பாதையில வர்றதுனால பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு அவர் முடிவு எடுத்தானா, அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் வரும்னா, அந்த கர்ம பலன்களை அழிக்க முடியாதது ஆகி விடுவதனாலே இந்த ஞானத்தை அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்ற எண்ணத்திற்கு அவன் வந்து விடுவான், அது மிகப்பெரிய தவறாக மாறிவிடும் சொல்லிட்டாரு. அப்புறம் குரு சிஷ்ய பரம்பரை இல்லாமல் போய்விடும் சொல்லிட்டாரு. அப்புறம் வேதாந்தத்தின் மைய கருத்தாகிய அத்வைதம் பயனற்றதாக மாறிவிடும் என்றும் சொல்லிட்டாரு. அப்ப இங்க இதை நல்லா உள்ள வாங்கிக்கிட்டா இந்த பாடத்திட்டத்துல வருகிறவர்கள், இந்த வேதாந்த பாடத்தை நன்றாக உள்ள வாங்கி தெளிந்த ஞானத்துக்குள்ள வந்து விட்டவர்கள், தன்னை இழந்து விட்டு அந்த ஞானத்துக்குள்ள, அந்த அத்வைத ஞானத்துக்குள்ள வந்து இருப்பது இறைவன் மட்டும்தான். அவனுடைய அதிர்ஷ்டானத்துல இந்த உலகம் விரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவனுடைய விரிவான இந்த உலகம் அவனுடைய ஆற்றலாக இருப்பதனால அது எப்படி இயங்குகிறதோ அப்படி இயங்கட்டும். இந்த இயக்கத்தை நான் மாற்றுவதற்கு யார், நான் என்ன பண்ண முடியும், இது எப்படி நான் மாற்ற முடியும்? அதனால எல்லாம் அவன் செயல், இங்க என் செயலாவது ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே ஒப்படைத்து விட்டு தன்னை இழந்து விட்டு அமைதியாகி விடுவார்கள். பாத்தீங்களா, அவங்க தான் உண்மையான ஞானிகள். அப்ப அவர்கள் வாயை திறந்து பேசினா என்ன பேசுவாங்க, அந்த இறைவனை பற்றி மட்டும் பேசுவாங்க. பாருப்பா, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், நீ அகங்காரத்துல ஆடாத, நீ இங்க ஒருத்த இல்ல அப்படின்னு பேசுவாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பேசுறதுக்கு இங்க ஒண்ணும் இல்லை அவங்க கிட்ட. அப்ப அதனால இங்க புரிதல் வந்து விட்ட ஞானிகள் வந்து அமைதியாகி விடுவார்கள். அவர்களை தேடி வருகின்றவர்களுக்கு மட்டும் இந்த பாடத்திட்டங்களை சொல்லுவார்கள், வராதவர்களை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் இல்லை. ஆனால் தேடி வர்றவங்களுக்கு வந்து ஏன் அவர் சொல்லித்தராருன்னா, அந்த மனம் லிப்ட் ஆக விரும்புது, தன்னை போல அந்த அனுபவத்தை அடைய விரும்புது. ஆகவே அதற்கு நம்ம புரிய வைக்கிறது தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது புரிந்து கொண்டு அது விடுதலை ஆகட்டும், அதுவும் ஈஸ்வர காரியம்தான். என்ன ஒரு கருவியா படைத்து என் மூலமா அதை கொடுக்குது போல் இருக்கு, அதனால கொடுக்கட்டுமே அப்படின்னு அதையும் ஒரு காரியமாக, தன்னுடைய காரியமாக பார்க்காமல் அதை ஈஸ்வர காரியமாக பார்ப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இங்க ஞானிகளாக பார்க்க முடிகிறது. அப்ப அந்த ஒரு தெளிந்த புரிதலுக்கு நம்ம இங்க வந்து விட வேண்டும். அதைத்தான் இந்த சூத்திரத்திலே சுட்டி காட்டுகிறார். அதைதான் இந்த 99வது ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்தது 100வது ஸ்லோகம். ஸ்ரீ பஞ்சாங்கான்யதோ வக்ஸ்யே பூர்வோக் தஸ்யைவ சித்தையே தைஷ்ச சர்வைஹி சதா காரியம் நிதித்யாசன மேவத்து. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 100வது ஸ்லோகத்திலே இப்போ இனிமேல் 15 விதமான சாதனங்களை சொல்ல போகிறார். ஞானத்தில் நிஷ்டை அடைவதற்காக இவைகளை பயன்படுத்தி நிதித்யாசனம் என்ற இந்த தியானத்தை மட்டும் இடைவிடாமல் செய்து வர வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டுகிறார். அப்போ இந்த 100வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு 15 விதமான ஞான நிஷ்டைக்கான வழிமுறைகளை சுட்டி காட்டுகிறார். அதை பயன்படுத்தி கொண்டு நம்ம செய்ய வேண்டிய தியானம் என்ன, நிதித்யாசனம் என்கின்ற தியானம். நிதித்யாசனம்னா என்னங்க, அந்த தன்மயமாய் அந்த ஆனந்தமயமாய் அந்த பூரண அறிவாய் நம்ம இருப்பது தான் நிதித்யாசனம். ஏன்னா நிதித்யாசனம்னா சாஸ்திரம் எப்படி அதை புரிய வச்சதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சிரவணம், மனநம், நிதித்யாசனம் அப்படிங்கிற மூன்று படிநிலைகள்ல தான் சாஸ்திரத்துக்குள்ள நம்ம வரோம். ஃபர்ஸ்ட் சிரவணம் அப்படின்னா சாஸ்திர விஷயங்களை காதுகளால் கேட்கிறோம். சாஸ்திரம் என்னெல்லாம் சொல்லுது, நம்முடைய அஜ்ஞானங்களை நீக்குவதற்கான வழிமுறைகளை பூரா எப்படி சொல்லுது அப்படின்னு காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. இது இப்படி சொல்றீங்களா, அது அப்படி சொல்றீங்களா, அங்க பூஜை பண்ணுங்கிறீங்க, இங்க பூஜை பண்ண வேண்டாங்கிறீங்க, கர்மகாண்டத்துல இதே சாஸ்திரம் தானே பூஜை பண்ணு ஜபம் பண்ணு தியானம் பண்ணுன்னு சொல்லிச்சு, இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து இதெல்லாம் வேண்டாங்கிறீங்க, அப்ப எப்படிங்க இது எனக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்குண்டான விளக்கங்களையும் அதே குரு மூலமா நம்ம பெற்று ஒரு தெளிவு அடைகிறோம். இங்க வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பாடத்திட்டத்தையும் கர்மகாண்டத்தினுடைய பாடத்திட்டத்தையும் கம்பேர் பண்ணி அதுக்குண்டான ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணி ஒரு தெளிவுக்கு வந்துடுறோம். அந்த தெளிவு தான் இங்க வந்து மனநம். சிரவணம் பண்ணி கேட்ட விஷயத்திலே அடைகின்ற ஒரு தெளிவுக்கு பெயர் மனநம். அவ்வாறு மனநம் அடைந்த பிறகு எனக்கு என்ன வந்துருச்சு, ஒரு தெளிவு வந்துருச்சு, ஒரு புரிதல் வந்து விட்டது. அப்ப அதிலே நான் நிலை பெற வேண்டும். என்ன தெரிந்து கொண்டேன் இந்த வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமாக, தத்துவம் அசி அப்படிங்கிற குருவனுடைய மகாவாக்கிய உபதேசத்தை கேட்டேன். குரு என்ன சொல்றாரு, தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு மகாவாக்கிய உபதேசத்தை கொடுக்கிறார். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியுதாம் தான் நான் நிறைய கேள்விகள் கேட்டேன். அது எப்படிங்க நான் அதுவாக இருக்க முடியும், அது எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம், நான் ஒரு அல்பேன், நானும் அதுவும் ஒன்னா அப்படின்னு நான் தெரியாம அவர்கிட்ட நிறைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டேன். அவர் அத்தனை விளக்கங்களை கொடுத்து நமக்கு புரிய வச்சுட்டார். அப்ப நான் நல்ல ஒரு தெளிவுக்கு வந்து அந்த மனநத்துல அடைந்த தெளிவின் வாயிலாக இப்ப நான் அந்த அடைந்த இலக்கில நான் அதுவாகத்தான் இருக்கிறேன்கிற நிலை பெற நிற்க வேண்டும். அதுதான் நிதித்யாசனம். அப்ப நான் எப்படி நிலை பெறணும், அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த தூய அறிவு, அந்த ஆன்மா அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் நான் நிற்க வேண்டும். அந்த நிலைக்கு நிதித்யாசனம் என்று பெயர். அதைத்தான் இங்கு தியானம் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தியானத்தை இடைவிடாமல் செய்து வர வேண்டும் என்பதாக இந்த 100வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 101 என்ன சொல்றார் அப்படின்னா, நித்யாபியா சாத்ருதே பிராப்திர்ண பவேத் சச்சிதாத்மனகா தஸ்மாத் பிரம்ம நிதித்யாசே ஜிக்னாசு ஸ்ரேயசே சிரம். இங்க என்ன சொல்றாருன்னா, நிதித்யாசன சாதனத்தை தொடர்ந்து செய்யவில்லை என்றால், இந்த பாடத்திட்டத்தை இவ்வளவு தூரம் ஒழுங்கா படிச்சோம் கேட்டோம் அப்புறம் அதை பத்தி நல்ல தெளிவை பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் அந்த நிலையில் நம்ம நிற்கவில்லை, அகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த தூய அறிவில் அந்த ஆன்மாவில் நம்ம நிற்க தெரியலன்னா, அந்த நிதித்யாசன சாதனத்தை தொடர்ந்து செய்யவில்லை என்றால், சச்சித் ஸ்வரூபமாக இருக்கின்ற பூரணமான பிரம்மனாக இருக்க முடியாது. ஆகவே நிதித்யாசனத்தை தொடர்ந்து செய்யப்பட வேண்டும், பிரம்மத்தை தொடர் தியானிக்க வேண்டும், ஞானத்தை அடைந்து அதில் நிலை பெற விரும்புகின்றவன், மோட்ச நிலையை அடைய விரும்புபவன் அதிக காலம் அதிலேயே இருந்து பழக வேண்டும் என்பதாக இங்கு சுட்டி காட்டுகிறார். இந்த 101 ஸ்லோகத்திலே என்ன சொல்றாருன்னா, தஸ்மாத் பிரம்ம நிதித்யாசே ஜிக்னாசு ஸ்ரேயசே சிரம். அதைத்தான் ஒரு தலையாய விஷயமாக அவன் பார்க்க வேண்டும். ஜிக்னாசு பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அதுதான் முக்கியம், மற்றதெல்லாம் செகண்டரி தான். ஏன்னா அவன் வந்த வேலையை முடிக்கணும், இரவா பெருநிலையை அடையணும். அப்போ இங்க மோட்சத்து தான் அவனுடைய இலக்கு, அவனுடைய இலக்கு வந்து மோட்சம். அப்ப அந்த மோட்சத்தை அடைவதற்கான முயற்சி அவன் தீவிரமா எடுத்து அதுல பயணம் பண்ணி சாஸ்திரங்கள் எல்லாம் கேட்டு அதுல ஒரு நல்ல தெளிவை அடைந்து அந்த புரிதலின் மூலமாக அகம் பிரம்மாஸ்மி என்று தன்னுடைய சுரூபத்தை, தன்னுடைய யதார்த்தத்தை, தன்னுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து கொண்ட அந்த முமுட்சு இப்போ அந்த ஞானத்தின் முதிர்ச்சியினாலே அதில் நிலை பெற்று நிற்க வேண்டும். அப்படி நிற்பது தான் இங்கு தியானம். அந்த தியானத்தை அவன் தொடர்ந்து செய்ய வேண்டும். அனுதினமும் நான் இருக்கிறேன் என்று அந்த உள்ளுணர்வு தன்மையிலே இருப்பதற்கான ஒரு முழுமைத்தன்மையை உண்டாக்கி கொடுக்கும். ஏன்னா இந்த பாடத்திட்டத்தினுடைய புரிதலில் மனம் லிப்ட் ஆகி வந்திருந்தாலும் அதனுடைய சத்தியத்தன்மையை அந்த மனம் உணர்ந்து கொண்டதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அந்த நிதித்யாசன தியானத்திலேயே தெரிந்து கொள்ளலாம். அந்த நிதித்யாசன தியானத்திலே நம்மளால் நிற்க முடியவில்லை என்றால் அப்ப மனம் இன்னும் அந்த ஆசிலேஷன்ல தான் இருக்குது, அப்ப அது ஏத்துக்கல, ஆனா படிச்சு வச்சிருக்குது. அது எப்படிப்பட்ட படிப்பா இருக்குதுன்னா, ஏட்டு சுரைக்காய் மாதிரி, சுரைக்காய் பொம்மையை படத்துல பார்த்துட்டு அதுதான் சுரைக்காய் நினைச்சுக்கிட்டு இருக்குது, ஆனா உண்மையா சுரைக்காய் பார்க்கவே இல்லை. அது மாதிரி இங்கு வெறும் பரோட்ச ஞானமாகத்தான் இருக்குது. சாஸ்திர ஞானத்தை கேட்டுக்கிட்ட மனசு அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு விஷயத்த சும்மா ஒரு பரோட்ச ஞானமாக ஏட்டு சுரைக்காய் மாதிரி ஏத்தி வச்சுக்கிச்சு அவ்வளவுதானே தவிர அனுபவத்துக்கு வரல, அது அபரோட்ச ஞானமாக மாறவில்லை. அபரோட்ச ஞானமாக மாறுவதுதான் இங்க அனுபவம். அந்த பிரம்மமும் நானும் வேறு வேறு அல்ல அப்படின்னு அந்த அனுபவத்தை நான் அடைவது தான் இங்க நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம். அதுதான் நிதித்யாசனம், அதுதான் தியானம். அப்ப அதுதான் இங்க அவர் சுட்டி காட்டுகின்றார் 101 ஸ்லோகத்தில். அடுத்து 102 என்ன சொல்றாருன்னா, யமோஹி நியமஸ்தியாக்கோ மௌனம் தேசஸ்ச காலத்தக ஆசனம் மூல பந்தஸ்ச தேகசாமியம் ச திருக் ஸ்திதிகி. இப்ப 15 சாதனங்களில் முதல்ல ஒரு 10 சாதனங்களை வந்து இங்க சுட்டி காட்டுறார். அந்த 10 சாதனங்கள் என்ன அப்படின்னா, வேதாந்த சாஸ்திரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சோம், யோக சாஸ்திரம் படிச்சோம். ஏன்னா நம்ம வந்திருக்கிற படிநிலைகள் எப்படின்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படித்தான் நம்ம எல்லாருமே டிராவல் பண்றோம். ஆரம்பத்துல பக்தி தொண்டு இந்த மாதிரிதான் நம்ம இருந்திருப்போம். அங்கதான் நமக்கு மன தூய்மையெல்லாம் நடந்திருக்குது. அந்த மன தூய்மையினுடைய உபயோகம் தான் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து வேள்வி ஜபதபங்கள் எல்லாம் உட்கார வைக்குது, தியானத்துல கொண்டு வந்து உட்கார வைக்குது, அது அடுத்த படிநிலைக்கு யோகத்துல கொண்டு வந்து உட்கார வைக்குது. அப்ப யோகத்துல நம்ம என்ன பண்றோம், ஏமநயம் எல்லாம் கடைபிடிக்கிறோம். அப்ப அந்த ஏமநயம பாதையில எல்லாம் நம்ம தேறி அப்புறம் கடைசியா சமாதி நிலைக்கு வர்ற அளவுக்கு முயற்சி எடுக்கிறோம். அப்ப அதனுடைய பங்கு இங்க வேதாந்த சாஸ்திரத்துல இருக்குது. அப்ப அந்த யோக சாஸ்திரத்தினுடைய முக்கிய பங்கு வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ளேயும் வந்து நுழைச்சி இருக்கிறதுனால இங்க என்ன சொல்றாருன்னா, 15 சாதனங்களிலே முதல் 10 சாதனங்கள்ல இங்க சொல்லிட்டு அதுக்குண்டான விளக்கங்களை பின்னாடி கொடுப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வந்த பிறகு யோக சாஸ்திரத்தோட ஒப்பீடு செய்ய முடியாது இந்த விஷயங்களை, அதை ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப இங்க 10 விதமான சாதனங்கள் என்னன்னு சொல்றாரு கேட்டுக்குங்க. யமஹா அதாவது புலனடக்கம், அப்புறம் நியமஹா மனவடக்கம். ஏன்னா இங்க யமம் நியமம் அதே தான், அந்த அட்டாங்க யோகத்துல வரக்கூடிய ரெண்டு விஷயங்கள். மனவடக்கம் புலனடக்கம், தியாகா துரத்தல், மௌனம் பேசாதிருத்தல், நாலாச்சு யமகா நியமகா தியாகா மௌனம், அப்புறம் தேகா இடம் அதாவது தியானம் செய்வதற்கான சூழ்நிலை, அப்புறம் காலம் காலம்னா தியானம் செய்ய வேண்டிய நேரம் எவ்வளவு நேரம் செய்யணுங்கிற காலம், ஆசனம் அமர வேண்டிய நிலை, மூல பந்தகா பந்தத்தின் மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதை நீக்குவது, தேக சாமியம் உடலை நேராக வைத்தல் அசையாது இருத்தல், அப்புறம் திக் திதிதகா நேர்பார்வை அதாவது தியானத்தின் போது பார்வை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்ற முறை அப்படிங்கிற ஒரு 10 விஷயங்களை இங்க இந்த 102வது ஸ்லோகத்துல சொல்றார். ஆசனம் மூல பந்தச்ச தேகா சாமியம் ச திருக் ஸ்திதிகி அப்படின்னு 10 விஷயங்கள் எங்கிருந்து தொடங்குறாருன்னா, நியமத்யாகோ மௌனம் தேசச்ச காலத்தகா ஆசனம் மூல பந்தச்ச தேகா சாமியம் ச திருக் ஸ்திதிகி அப்படிங்கிற 10 விதமான சாதனை முறைகளை இந்த 102வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். இயமம் நியமம் தியாகம் மௌனம் தேகம் காலம் ஆசனம் மூலபந்தம் தேகசாமியம் திருக் ஸ்திதிகா அப்படிங்கிற இந்த தியானத்தில் நிலை பெற்று நிற்கின்ற ஒரு நேர்பார்வை அப்படிங்கிற 10 விஷயங்களை இங்க சொல்லிட்டார். 102வது ஸ்லோகத்துல சொல்லிட்டார். அப்போ நமக்கு இப்போ சந்தேகம் வரும், எந்த ஒரு பயிற்சியுமே இல்லைன்ட்டாரு, அப்புறம் எப்படி 10 பயிற்சியை நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டு வந்து உடனே அதை ஒரு கிரியேட் பண்ணோம். அதுக்கு தான் அவசரப்படக்கூடாது. ஏன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே சாஸ்திரத்தில் பொறுமையும் வேணும். அப்போ இந்த பாடத்திட்டத்தை நம்ம முழுசாக படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடாது, அதாவது ப்ரீ டிட்டர்மினேஷன் சொல்லுவோம் இல்லையா, முன்னாடியே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கிறது. அவங்களை பற்றி தெரியாது, ஆனால் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நீங்கள் நம்ம முடிவு பண்ணிக்கிட்டு அந்த கண்ணோட்டத்திலே அவரை பார்க்கறது, அப்போ நமக்கு அது புரிதல் பத்தலைங்கிறது தானே அந்த பிரச்சனை. ஒருத்தர்கிட்ட நம்ம பழகவே இல்லை, இன்னொருத்தர் சொல்லியிருப்பான் அந்த ஆள் அப்படிங்க இப்படிங்கன்ட்டு, அதை நம்ம கேட்டுட்டு அவரை பார்க்கும்போதே அந்த மாதிரி ஒரு பார்வையில் நம்ம பார்த்தோம்னா அவர் அப்படிதான் நமக்கு தெரிவார். ஏன்னா மைண்ட் அப்படித்தானே, நம்ம எப்படி நினைக்கிறதோ அப்படித்தான் தெரியும். அதனால நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லிட்டாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லிட்டாரு. எல்லாமே இன்னொருத்த சொல்றது அப்படியே ஏத்துக்காதப்ப, அதனுடைய விளக்கத்தை நீ உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தியா, நீ நேரடியாக அதை அனுபவப்பட்டியான்னு கேட்கிறாரு இல்லையா. அப்ப அது மாதிரி இங்கேயும் இந்த 10 விஷயங்களை இவர் சொன்ன உடனே, ஆஹா இவரு சாதனைகள் பண்ண சொல்றார் போல் இருக்குன்னு நினைக்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி விளக்கம் இருக்குது. அடுத்தது இன்னும் 5 பார்த்துடலாம். அடுத்து 103ல பிராண சம்யமனம் சைவ பிரத்யாகாரஸ்ய தாரணா ஆத்மத்யானம் சமாதிச்ச புரோக்தா நயங்கா நிவை கிரமாத் அப்படிங்கிறார். இங்க இன்னும் 5 கடைசி 5 சாதனங்கள் இங்க கீழே சொல்றார். பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, ஆத்ம தியானம், சமாதி. அப்படியே அந்த அட்டாங்க யோகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களை எடுத்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இதற்கு உண்டான விளக்கம் இனிமேல் தான் கொடுக்க போறார். அட்டாங்க யோகத்தையே எடுத்துக்கிறார் இவர். ஏன் அப்படி எடுத்துக்கிறாருன்னா, இப்ப வேதாந்திகளை பொறுத்த வரைக்கும் இருமைகள் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க வந்து கேள்வி கேட்கலாம், என்னடா இது ஏற்கனவே அந்த பூஜையை பண்ற விஷயத்தையும் வந்திருக்கோம்னு சொல்றீங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் யோகம் பண்ணுங்கிறீங்க, அப்புறம் ஒண்ணும் இல்லைங்கிறீங்க, அப்புறம் கடவுளே இல்லைங்கிறீங்க, இப்படியே ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்றது சந்தேகம் எல்லாம் வரும். அப்ப இந்த மாதிரி குழப்பம் இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான், இதுக்குதான் நம்ம கேள்விகளை கேட்டு கேட்டு தெளிவாகணும் மைண்டுக்கு. ஏன்னா என்ன ஆங்கிள் அங்க சொல்றாங்க, எந்த புரிதல்ல சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இடம் பொருள் ஏவல்னு சொல்றோம் இல்லையா, அந்தந்த நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்படும். அப்ப அதை நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கணுமே தவிர அதை கொண்டு வந்து இங்க பொருத்தி பார்த்து அதுக்கு இது சவுட்டாங்களேன்னு சொல்லக்கூடாது. அப்ப அதனால இங்க வந்து அந்த அட்டாங்க யோகத்தினுடைய அடிப்படையில் அந்த 15 விதமான சாதனைகள் சொல்லிட்டு பின்னாடி அவர் என்ன சொல்ல வராருங்கிறதையும் அந்த 104ல பார்த்தோம்னா தெரியும். இப்ப 104 பார்த்துருவோம். சர்வம் பிரம்மமேதி விஞ்ஞானியாதி இந்திரிய கிராமசம் யமகா யமோ அயமிதி சம்ப்ரோக்தா அபியச நீயோ முகிர் முகிஹி. 104 என்ன சொல்றாருன்னா, யமகா அப்படிங்கிற முதல் வார்த்தைக்கு புலன் நுகர் போகப் பொருள்களிலிருந்து புலன்களை விளக்கி வைத்தல், புலன்களை அமைதியாக வைத்திருத்தல் அப்படிங்கிறத சொல்லிடுறார். இப்போ சாதாரண மனிதர்களுடைய புலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா புற விஷயங்கள் அதிக நாட்டத்தை காட்டும். ஆனா அந்த நாட்டத்தை காட்டுறதுல வைராக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுல போய் மாட்டிக்கும். அப்ப அதனாலதான் நம்ம ஆரம்பத்திலேயே இந்த வேதாந்த பாடத்துக்குள்ள வருகின்ற மாணவர்களுக்கு ஸ்டார்டிங்ல நம்ம என்ன சொல்லிட்டோம், சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிற நான்கு விதமான பண்பு நலன்கள்ல எதை விட வேண்டும், எதை எடுக்க வேண்டும், சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல நம்ம நிறைய விஷயங்களே சொன்னோம். திதிக்ஷா அப்படிங்கிறதெல்லாம் பேசணும் இல்லையா, தியாகம் எல்லாம் சொல்லிட்டு வந்தோம். அதையே தான் இங்கே அவர் எடுத்து அது அட்டாங்க யோகத்தோட ஒன்றுபடுத்தி அட்டாங்க யோகத்தையும் பிரித்து பார்க்காமல் அதையும் தன்னுடைய வேதாந்த சாஸ்திரத்தோட எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான விளக்கத்துல யமகாவுங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து இங்க சொல்றார். யமம்ங்கிற வார்த்தையை எடுத்து சொல்றார், சாதாரண மனிதனின் புலன்கள் வந்து புற விஷயங்களை நாட்டம் பண்ணி அதுல போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி குறைபாட்டுல இருக்கும். ஆனா அவனுக்கே வைராக்கியம்னு ஒரு விஷயம் இருந்து விட்டால் அந்த புலன்கள் அமைதியாகிவிடும் அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறார். அப்ப அதனால ஆத்ம ஞானத்தை அடைந்தவனால் புலன்களை அமைதியாக வைத்திருக்க முடியும். அனைத்தும் பிரம்மஸ்வரூபம் என்ற இந்த விசேஷமான அறிவால் புலன்களின் கூட்டங்களை அமைதிப்படுத்த வேண்டும். இதுவே யமம் என்று கூறப்படுகிறது. இதை திரும்ப திரும்ப செய்வதனாலே, முயல்வதனாலே அது சாத்தியமாகும் என்பதாக இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப யமகா அப்படிங்கிறது ஒரு பயிற்சியா அப்படின்னா அது ஒரு பயிற்சின்னு சொல்ல முடியாது. நம்முடைய பார்வை ஒரு விஷயத்தை பார்த்தா உடனே அது ஆசைப்படுது. அந்த ஆசைப்படுவதற்கு இந்த கண்ணு தான் அதை பார்த்ததுனால ஆசைப்படுது, காது ஒரு விஷயத்தை கேட்டதுனால அது ஆசைப்படுது. அப்ப இந்த புலன்கள் எங்க போய் சிக்கிக்கிட்டு இருக்குங்கிற அந்த புரிதல் தான் இங்க யமகாங்கிறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, புலன் நுகர ஆசைகள்ல போய் நம்ம சிக்கிக்கிட்டோம்னா மனசு அதுல போய் மாட்டி அதை அனுபவமாக்க பார்க்கும். அதை அனுபவம் ஆக்கும் போது அதுல சுக துக்கங்கள் அடையும். அப்ப அந்த சுக துக்கங்களின் பலன்களாக அது என்ன ஆகும், எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படி ஆகுதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பிரயோஜனம், இந்த ஆன்ம ஞானத்திற்கு அது ஒரு தடையாக மாறிவிடும். அந்த மாதிரி ஒரு பக்குவம் இல்லாத மனம் அந்த ஆன்ம ஞானத்து அளவுக்கு உயர முடியாதுங்கிறதுனால ஆரம்பத்திலேயே ஒரு செக் வச்சிடுறாரு. அதுதான் யமகாங்கிற புரிதலை சொல்லிட்டார். அடுத்தது சொல்றார் 105ல், சஜாதீய பிரவாகச்ச விஜாதீய திரஸ்கிருதிஹி நியமோஹி பரானந்தோ நியமாத் கிரியத்தே புதைஹி. அதாவது இந்த 105வது ஸ்லோகத்திலே ஒரே எண்ணமே தொடர்ந்து இருத்தலே சஜாதீய விருத்தி என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது சஜாதீய பிரவாகச்ச விஜாதீய திரஸ்கிருதிஹி. அப்ப இங்க ரெண்டு விஷயத்தை சொல்றார், சஜாதீய அப்படிங்கிற ஒரு விருத்தியும் விஜாத்திய அப்படிங்கிற ஒரு விருத்தி, ரெண்டு விதமான விருத்திகளை பத்தி இந்த 105வது ஸ்லோகத்துல பேசுகிறார். விருத்தினா என்னன்னா எண்ணங்களுடைய எழுச்சின்னு புரிஞ்சுக்கணும். விருத்திகள் அப்படின்னா மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள், அந்த எண்ணங்களுடைய விருத்தி தான் இங்க வெளிப்படுவது. அதை எப்படி சொல்றாருன்னா, ஒரே ஒரு எண்ணம் மட்டும் ஒரு விஷயத்துல தொடர்ந்து இருந்தால் அதற்கு பெயர் வந்து சஜாதீய விருத்தி அப்படின்னு சொல்றார். அந்த எண்ணங்களுக்கு வேறானவையாக தோன்றுவது விஜாதீய விருத்தி அப்படின்னு சொல்றார். அந்த ஒரே எண்ணத்துக்கு முரணாக வேறு வேறு எண்ணங்கள் ஏற்பட்டால் அது விஜாதிய விருத்தி அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அதாவது ஒரு பொருளை குறிக்கின்ற எண்ணமே தொடர்ந்து இருக்க வைத்து அதற்கு வேறான எண்ணங்களை விட்டு விடுதல் என்பதுதான் இங்க நியமம் என்பதாக சுட்டி காட்டுகின்றார். வேதாந்த சாஸ்திரத்துக்கும் இங்க இவர் சொல்ற விஷயத்துக்கும் பதஞ்சலியுடைய அட்டாங்க யோகத்துக்கும் அந்த வார்த்தைகளுடைய புரிதலை கொஞ்சம் நம்ம மாத்தி புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு முயற்சி நமக்குள்ள கண்டிப்பாக வரணும். அதாவது ஒரு பொருளை குறிக்கின்ற எண்ணமே தொடர்ந்து இருக்க வைத்து அதற்கு வேறான எண்ணங்களை விட்டு விடுதல் என்பதே நியமம் என்று கூறப்படுகிறது. அப்ப நியமம் அப்படின்னா விட்டு விடுதல், இயமம் என்றால் இங்க என்ன பண்ணணும், வைராக்கியத்தை மேற்கொள்ளுதல். அப்ப எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும், ரெண்டு விஷயம். நல்ல விஷயங்களை இங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும், கெட்ட விஷயங்களை விட்டு விட வேண்டும். அப்ப இங்க நன்மை தீமைங்கிற அடிப்படையில் எப்படி இங்க புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை பார்த்து மனம் அதை ஆசைப்படுதுன்னா அந்த இடத்துல வைராக்கியம்ங்கிற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டால் எனக்கு அந்த விஷயத்தின் மீது பற்று இருக்காது, அந்த கண் அதை பார்க்கறதுனால ஆசைப்பட மாட்டேன், அதை நான் சாதாரணமா எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ அந்த இடத்துல வைராக்கியம்ங்கிற ஒரு விஷயத்த ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது இயமம். இங்க எண்ணங்கள் என்று மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் எழுந்து கொண்டே இருக்கும், ஆனா ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை மட்டும் நம்ம போக்கஸ் பண்றதுதான் இங்க நிகழ்காலத்தில் நிகழ்வில் நம்ம வாழுவது. அப்ப நம்ம எப்படி வாழ்றதுங்க, எண்ணமே இல்லாம வாழ்றதானா, அதை வேண்டியது இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எண்ணங்கள் இல்லாம வாழ முடியாது. ஆனால் எண்ணம் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும். இதை செய்து கொண்டிருக்கும் போது இதில் இருந்து கொண்டிருந்தீர்கள்னா நீங்க அந்த நிதித்தியாசன நிலையில இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏன்னா அந்த காரியம் உங்க மூலமா நடந்துட்டு இருக்கு, ஆனா அதனுடைய அதிர்ஷ்டானம் அந்த அறிவா இருக்குது அப்படிங்கிற புரிதலோடு அந்த காரியத்தை நம்ம செய்வோம். அப்ப அதனால நம்ம பாதிக்கப்பட மாட்டோம், அதுல விருப்பு வெறுப்பு இருக்காது, அதற்கான கருவியாக இந்த உடலும் மனமும் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில அந்த நிகழ்கால நிகழ்வுகளை பயணம் பண்ணும்போது நமக்கு எதிர்காலமும் இல்லை, கடந்த காலமும் இல்லை, முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு பேச்சுக்கும் இடம் இல்லை, இனிமேல் வரப்போதுங்கிற பேச்சுக்கும் இல்லை. இப்போ இந்த காலத்துல இருக்கிறது தான் சத்தியம். அப்ப அதைத்தான் நியமம் என்பதாக இங்கு குறிப்பிடுகிறார். இது ஒரு மேலான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. எனவே ஞான நிஷ்டையை விரும்புபவர்கள் இத்தகைய நியமம் போன்ற நிதித்தியாசனத்தை இடைவிடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதாக இங்கு 105வது ஸ்லோகத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப இந்த பாயிண்ட் நம்ம வந்து நல்லா இங்க உள்வாங்கிக்கணும். அப்ப இந்த 105வது ஸ்லோகத்தோட நம்ம இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம். ஏன்னா இப்ப இந்த அட்டாங்க யோகத்துல சொல்லப்பட்ட அந்த 8 நிலைகள் மட்டும் இல்லாமல் கூடுதலாகவே இவர் எல்லாம் சேர்த்து ஒரு 15 நிலைகளை சொல்றாரு இல்லையா, அந்த 15க்கு உண்டான விளக்கங்களை கொடுத்துக்கிட்டே வருவார் என்னென்ன எப்படின்ட்டு. ஆனா அது நம்ம அட்டாங்க யோகத்துல படித்ததற்கு கொஞ்சம் மாறுபட்டு காணப்படும். ஏன்னா அந்த இயமம் நியமம் அப்படிங்கிறதுல எதை எடுக்க வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிற புரிதல் இங்க வந்து அவர் நல்லா தெளிவுபடுத்துறார். வைராக்கியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், இங்க எண்ணங்களால் எழுகின்ற எழுச்சியை விட்டுவிட வேண்டும். அப்ப அந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா அதுதான் நிதித்தியாசனம் அப்படிங்கறதே சுட்டி காட்டுறார். அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அதை நம்ம இங்க மறந்துடக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம், அதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. நியமம் அப்படிங்கிறனா இங்க புரிதலோட அந்த நிதித்தியாசன நிலையில நம்மை தக்க வைத்துக் கொள்வது, தன்னுடைய சொரூபத்தில் இருப்பு கொள்வது என்பதாக இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க 105வது ஸ்லோகம் சொல்லக்கூடிய முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. இன்றைக்கு இந்த 105வது ஸ்லோகத்தோட வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.